சகோதர சகோதரர்களே, இப்பொழுது இரண்டாவது செய்திக்குள் நாம் கடந்து வருகிறோம். தேவ செய்தியுடைய தலைப்பு உபவாசத்தின் ரகசியம். இந்த தலைப்பில் நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆதார வசனம் யோயேல் 2:14 சகோதரர் ரவிச்சந்திரன் வசூல் வந்திருக்கும். சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் வாசிப்பார்.
வேத வாசிப்பு யோயேல் 2:14. ஒருவேளை அவர் திரும்பி மனசாவப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார் என்றார் என்பது.
அன்பு சகோதர சகோதரர், ஆதாரமாக கொண்டு கோத்தகிருந்து வந்திருக்கிற அன்பு சகோதரர் செல்லை அவர்கள் இப்போது நமக்கு தேவ செய்தி வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவது இந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நேற்றைய தினத்தில் தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்ட அன்பான சகோதர சகோதரர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை அவர்களுக்கு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அற்பமும் குப்பையுமா எண்ணப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி தேவன் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்ததற்காக தேவனுக்கும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை இந்த நேரத்தில் ஏறெடுத்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கோத்தகிரியில் இருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகள், மூத்த சகோதரர்கள் அனைவரும் அவங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கூட உங்கள் யாவருக்கும் அவர்கள் தெரிவித்திருக்கா என்பதை கூட உங்கள் முன்பதாக நேரத்தில் வைக்கிறேன். அன்பான சகோதர சகோதரர்களே, நேற்றைய தினத்திலும் நல்ல அருமையான பாடங்களை தேவன் சகோதரர்கள் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த கால வேளையில் நல்ல அருமையான ஒரு பாடத்தை கேட்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் இல்லைங்களா. ஞான அர்த்தமுள்ள அந்த ஒரு மரணத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போது தான் சகோதரர் சொன்ன மாதிரி அந்த ஓட்டத்தை சரியான முறையில் என்ன பண்ண முடியும்னா நாம் ஓடி முடிக்க முடியும். அதை நல்லா நாம் புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட நான் உங்கள் மத்தியிலே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உபவாசத்தின் ரகசியம். நம்ம வசனம் வாசிக்கலாம், மன்னிக்கணும், வசனம் மாத்தி வாசிச்சிட்டாங்க. 2:12 வாசிங்க. யோவேல் 2:12.
ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆம், இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது இந்த பகுதியில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சில விஷயங்கள் அங்கே சொல்லுகிறார். இந்த வசனத்தில் ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு அநேக பாடங்கள் தேவன் அதற்குள்ள அடக்கி வச்சிருக்கிறார். அப்ப இங்க பார்க்கும்போது தேவனிடத்திலே திரும்புவதற்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்ன
பண்ணுங்க,
தேவனிடத்தில் நீங்க திரும்புங்கள் என்று அங்கே கூறுவதை நான் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இன்றைக்கு உபவாசம் மட்டும் இல்ல, அதில் உள்ள காரியங்கள் அனைத்தையும் கூட இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம். அதுக்குள்ளாக என்ன தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதற்குள்ள என்ன நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே ஒன்றொன்றாக நாம் தியானிப்போம். அதே வகையில் பார்க்கும்போது இதை பற்றி நாம் அதிகமான பாடங்கள் பார்ப்பது கிடையாது, உபவாசத்தை பற்றி இல்லைங்களா. அதிகமா இந்த உபவாசம் ஏன் தேவன் அனுசரிக்க சொல்லுகிறார் என்பதை பற்றிய ஒரு பாடங்கள் கூட அதிகமாக எந்த சகோதரம் கூட அங்க பேசுவது இல்லை. ஏன்னா நானும் இந்த சத்தியத்துக்குள்ள வந்து 8 வருடங்கள் ஆகிறது. ஆனா உபவாசத்தை பற்றி அதிகமா யாரும் அங்க பேசல. ஆனா பார்க்கலாம், அப்போ அதே சமயம் இந்த உபவாசத்தின் மூலம் என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்கு, இந்த உபவாசத்தை எந்த வகையில நாம அனுசரிக்க கூடாது, எந்த வகையில நாம அனுசரிக்கணும், இதை பற்றி விவரங்கள் எல்லாவற்றையும் இந்த பாடத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப உபவாசம் என்றால் என்ன செய்கிறோம் என்று பார்க்கும்போது, உணவு எடுக்காமல் என்ன பண்றோம், அதை ஒதுக்கி வைக்கிறோம் இல்லைங்களா. அப்ப உபவாசம் இருக்கும்போது நமக்கு அநேக நன்மைகள் கூட இருக்கு. எப்படின்னு பார்க்கும்போது சரீர பிரகாரமான நன்மைகள் கூட அங்க இருக்க சொல்றாரு. முதலாவது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய இறைப்பை சுத்தமாகுது சரிங்களா. அதே சமயம் உடல்ல தேவையில்லாத கொழுப்பு எல்லாம் கூட கரையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நான் சாப்பிடாவிட்டால் என்ன நமக்கு கொஞ்சம் குறையுதுன்னா, நம்முடைய உடல்ல சத்து எனர்ஜி என்ன பண்ணுது, குறையப்படுது இல்லைங்களா. அந்த பாடியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த கொழுப்புகள் எல்லாம் என்ன பண்ணுது, பாடியில கொஞ்சம் சேர்ந்திருக்கும். இது கூட என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதையெல்லாம் குறைவதற்கு அங்க வாய்ப்புகள் அங்க இருக்கு சொல்லி பார்க்கிறோம் இந்த உபவாசத்தின் மூலமாக. அப்ப இந்த உபவாசம் இருக்கும்போது இன்னொரு காரியம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமாக அங்க இருக்கும். அப்ப சாப்பிடாம இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ரொம்ப வீக்காதான் இருப்போம், சரீரம் கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்முடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த உபவாசத்தை நாம என்ன பண்ணலாம்னா அனுசரிக்கலாம். அது நாம அந்த நம்முடைய உடல் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் அதை அனுசரிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப உபவாசம் இருக்கும்போது நமக்கு புத்தி கூட நல்லா வேலை செய்யுமா. புதுசு புது சிருஷ்டிக்கு வந்து அது எப்படிதான் இருக்கு சொல்லி பார்க்கும்போது, அது புதிய சிந்தையில அது இருக்கணும், புதிய சிருஷ்டி இல்லைங்களா. அப்ப அந்த புத்தி கூட என்ன பண்ணுமா, நல்லா அங்க வேலை செய்யும் சொல்லி பார்க்கிறோம். நமக்கு சுய கட்டுப்பாடு அங்க அதிகரிக்குது. இது வந்து புதிய சிருஷ்டிக்கு கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த உலகத்தை கண்டிப்பா நாம் என்ன பண்ணணும், ஜெயிச்சாகணும். உலகம் மட்டுமில்ல, உலகம் மாமிசம் பிசாசு இது மூன்றையும் கூட கண்டிப்பா நாம ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம கடைசி காலகட்டத்தில் நாம இருக்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது தேவனுடைய பாதத்தில் நாம உபவாசத்தோடு கூட அமர்ந்திருக்கும் போது இந்த காரியங்களை நாம ஜெயிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அப்படி நம்ம தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்கு கிருபையும் சத்தியமும் தேவன் அதிகமா கொடுக்கிறாரு. அதே சமயம் ஒரு பகுதியில் தேவன் அது கொடுக்கிறாரு, இன்னொரு பகுதி நீங்க பார்க்கும்போது நம்முடைய பக்கத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் பகுதி இருக்குது. அதையும் நாம் என்ன பண்ணணும்னா சரியான முறையிலே செய்யும் போது தான் அந்த வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக என்ன பண்ண முடியும், நாம கடந்து செல்ல முடியும். முக்கியமா பார்க்கும்போது இச்சை அடக்கம் சுய கட்டுப்பாடு கண்டிப்பாக ஒரு புதிய சிருஷ்டிக்கு இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ சுய கட்டுப்பாடு இச்சை அடக்கம் எப்படி வரும்னு பார்க்கும்போது, சரீரத்தை நாம் ஒடுக்கும் போது தான் அது வருது. சும்மா அது என்ன பண்ணாதுங்கன்னா அது வராது, அந்த சுய கட்டுப்பாடு வராது. அப்ப உபவாசம் என்பது ஒரு புதிய சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அங்க இருக்கு. இந்த உபவாசம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம சரீரத்தில் கொஞ்சம் பலம் அங்க குறையுது, ஆனா இன்னொரு பக்கம் ஆவியின் பலம் அதிகரிக்குது சரிங்களா. உபவாசம் இருக்கும்போது ஒரு பக்கம் நம்முடைய ஆவியின் பலம் என்ன பண்ணுது, அதிகரிக்குது, இன்னொரு பக்கம் மாமிச பலம் குறையுது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப சரீர பலம் குறையதுனால புதிய சிருஷ்டிக்கு என்ன அங்க சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த சரீரம் வந்து அந்த புதிய சிருஷ்டி என்ன சொல்லுதோ அதுக்குத்தான் அந்த சரீரம் என்ன பண்ணுமா, கீழ்ப்படியுமா. ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப உபவாசம் இல்லாம இருந்தோம்னா மாமிசம் நம்ம என்ன பண்ணிடுறோம், மேற்கொண்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம சாதாரணமா நம்ம சில காரியங்களை யோசித்து பார்க்கும்போது நைட்ல நல்லா சாப்பிட்டோம்னா என்ன நடக்குது, இரவின் கிரதங்கள் வாசித்து ஜபிக்கிறதுக்கு கூட ஒரு சோம்பேறித்தனம் வந்துருது இல்லைங்களா. இரவுல நல்லா சாப்பிட்டேன்னா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க நடந்திருக்கும் அவருடைய வாழ்க்கையில. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதான் நான் சொல்றேன் அன்புக்குரிய சகோதர சோதரிகளே. அவங்க பார்க்கும்போது ஜபம் பண்ணுவது கூட ஒரு வைராக்கியத்தோடு பண்ண மாட்டோம், ஒரு உற்சாகத்தோடு பண்ண மாட்டோம், ஒரு சோம்பலாக ஒரு ஏனத்தானு பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம், நாம படுத்துருவோம். அதனால தான் இந்த உபவாச கண்டிப்பா தேவை ஒரு புதிய சிருஷ்டிக்கு என்று சொல்லி இங்க பாக்குறோம். அப்ப சாப்பிட்டா என்ன வருதுன்னா நல்லா தூக்கம் வருது, 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா தூங்கிடுவோம். தூங்கி நாம எந்திரிச்ச உடனே உலகத்தின் காரியங்களை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் சரியா இருக்கு இல்லைங்களா. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்ப தேவனுக்கு அடுத்த காரியத்துல நம்ம பலப்படுவதற்கான அந்த ஒரு நேரத்தை நாம் என்ன பண்றதில்ல, செலவு பண்றதில்ல. ஏன்னா மாமிசம் அங்க மேற்கொள்ளும். நல்லா சாப்பிட்டா என்னத்தான் செய்யணும்னா நல்லா தூங்கணும். இந்த மாதிரிதான் நம்முடைய சரீர நிலைமைகள் அங்க போயிட்டு இருக்கு. அப்ப புதிய சிந்தை ரொம்ப குறைவாகத்தான் நமக்கு இருக்குது பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்ப உபவாசத்தின் மூலம் நமக்கு பலன்கள் இருக்கு எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாமிசத்தின் பலம் அங்க குறைய ஆரம்பிக்குது. ஒரு உபவாசம் இருக்கும்போது நம்முடைய மாமிசத்தின் பலம் குறைஞ்சி ஆவியின் பலம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அன்பான சகோதர சகோதரர்களே, அப்படி பார்க்கும்போது உபவாசம் செய்யாம விட்டு விட்டோம்னா மாமிசம் நாளுக்கு நாள் பலனடைந்து அந்த ஆவிக்குரிய சிந்தை என்ன பண்ணிருமாமா, இல்லாம அடிச்சிருக்கலாமா. அப்படி பார்க்கும்போது அதனால நாம் ரொம்ப விழிப்புள்ளவர்களாக இருந்து இந்த உபவாசத்தை சரியான முறையில் தேவனுடைய சித்தத்தின்படி நாம கடைபிடிப்போமானால் நிச்சயமாக மாமிசத்தை இந்த உலகத்தை இந்த பிசாசை என்ன பண்ண முடியும், நாம மேற்கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த உபவாசம் செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு கூட சில வசனங்கள் கூட இருக்கு, அது கூட நாம் பார்க்கலாம். ஆனா உபவாசம் செய்ய வேண்டாம்னா எந்த அர்த்தத்தில் அங்க பேசப்படுகிறது சொல்லி பார்க்கும்போது இது வந்து சத்தியத்தில் வரும்போது அப்படித்தான் சில ஒரு ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு நிலை இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில், அதனுடைய விவரம் தெரியல. அப்ப இப்ப தேவன் வந்து மீண்டும் நல்ல ஒரு வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிறார் 7 தூதன் மூலமாக. அப்படி தந்திருக்கும் போது அந்த வழிநடத்தின் படி நாம செய்யும் போது நாம வந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அப்ப உபவாசம் வேண்டாம் என்று சொல்ற மாதிரி சில வசனங்கள் அங்க இருக்குது, அதை குறித்து நாம் முதலாவதாக நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:14-15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமலும் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள்.
அப்ப இந்த வசனத்தை தான் நாம அங்க பார்த்துட்டு நாம உபவாசிக்காம விட்டுட்டோம். அப்ப இங்க பார்க்கும்போது யோவானுடைய சீஷர்கள் வந்து உபவாசிக்கிறாங்க, ஆனா கர்த்தரோடு இருக்க சீஷர்கள் என்ன பண்றது இல்ல, உபவாசிக்கிறது இல்ல. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி கர்த்தர் என்ன அங்க பதில் கொடுக்கிறான்னு பார்க்கும்போது, மணவாளன் எடுப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது என்ன பண்ணுவாங்க, அவங்க உபவாசம் செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தரை இயேசு கிறிஸ்து முதலாம் வரையில் இருக்கும்போது அவர் கூட சீஷர்கள் இருந்தாங்க, சீஷரோடு கர்த்தர் கூட இருக்கிறாரு. அப்ப அவரை என்ன சொல்றான்னா, மணவாளன் எடுப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உபவாசம் பண்ணுவாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்போ நம்ம காலத்துல கர்த்தருடைய 2 வருகையில நாம இருக்கிறோம். அப்ப கர்த்தர் யாரோட இருக்கிறாரு, நம்ம கூடவும் இருக்கிறார் இல்லைங்களா. ஆகையினால நாம உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் சரிங்களா. அப்ப இங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உபவாசத்துக்கு யாரும் இன்னைக்கு என்ன பண்றதில்ல, முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல, அதிகமான ஒரு பாடம் கூட யாருமே அதிகமா அங்க பேசுவதும் அங்க கிடையாது. அப்ப கர்த்தர் அந்த அர்த்தத்துல பேசல. கத்தர் அங்க வேற அர்த்தத்தில் அங்க பேசியிருக்கிறாரு. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேரடியான அர்த்தத்தில் அவர் பேசல, மாறாக ஆவிக்குரிய அர்த்தத்தில் கத்தர் அங்க பேசியிருக்கிறான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப அங்க பார்க்கும்போது அதை முதலாவது நாம் என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். அதாவது சத்தியம் கிடைக்காத காலம் வரும், சரிங்களா? அப்ப கத்தர் முதலாவது வருகையில் எல்லா சத்தியமே சீசர்களுக்கு என்ன பண்ணியிருந்தாருங்க, கொடுத்து கொண்டிருந்தார் இல்லைங்களா? நல்ல ஆவிக்குரிய சாப்பாடு திருப்தியாக இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்றாரு, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அன்றைக்கு சீசனுக்கு என்ன பண்ணாரு, கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் அதனாலதான் சொன்னாரு அவங்க உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் என்ன அங்க செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஆதிசேவையில சத்தியம் தாராளமா அங்க போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப மணவாளன் அவரை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த கர்த்தர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து பரலோக எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசம் அனுசரிப்பாங்க அப்படின்ற விஷயத்தை அங்க பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் பரலோக போன பின்பு சபையினுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க சத்தியம் எல்லா சபைக்கும் போகுது, குறைந்து போச்சு அன்புக்குரிய சகோதர சருகளை. அப்போ சபை பார்க்கும்போது ஆவிக்குரிய அந்த உணவு கிடைக்காத ஒரு குறைபாட்டுக்குள்ள அங்கே போனதை பார்க்கிறோம். எப்படி என்று பார்க்கும்போது அந்த இருண்ட யுகத்தில் போப்பசி காலத்தில் தேவனுடைய சத்தியம் அங்கு கிடைக்கல. வாசிக்கலாம் ஆமோஸ் 8:11 நாம் வாசிப்போம்.
இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார்.
அப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. இந்த வசனம் படிக்கும் போது நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதோ நான் தேசத்தின் மேல பஞ்சத்தை அனுப்பும் காலம் வரும். அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சமா இருக்கு? ஆகார குறைவினால் வருகிற ஒரு பஞ்சம் கிடையாது, தாகத்தினால் வரக்கூடிய ஒரு பஞ்சம் கிடையாது. இது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாத ஒரு பஞ்சம் வரும் என்று இங்க சொல்றாரு. அப்ப இரண்ட காலத்தில் பார்க்கும்போது சபைக்கு எந்த ஒரு சத்தியமும் அங்க பல கிடைக்கல. பரிசுத்தவான்கள் நிறைய சத்தியத்தை அவங்க கொண்டு போனாலும் போப்பஸ் அதை என்ன பண்ணாங்க, தடை பண்ணினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய உண்மையான அந்த ஒளி வெளிச்சம் சபைக்கு கிடைக்கல, கிடைக்காத ஒரு நிலைமையில தான் இந்த ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. இதைத்தான் கர்த்தர் அங்க சொல்ற, மணவாளன் உங்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உபவாசம் செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப முதலாம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க சத்தியம் அவங்களுக்கு கிடைச்சு, இரண்டாம் நூற்றாண்டிலும் அவங்களுக்கு கிடைச்சது, மூன்றாம் நூற்றாண்டில் கூட சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அவங்களுக்கு கிடைக்கிறது, குறைய அங்க ஆரம்பித்ததாக பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த விசுவாச குறைவு கூட அங்க அப்படியே வந்ததாக நமக்கு இந்த விஷயத்தை குறித்து ஓரளவுக்கு நமக்கு நல்லா தெரியும். அப்போ இங்க பார்க்கும்போது அது பிசாசு ரொம்ப தந்திரமாக அந்த ஒரு வேலையை அங்க செய்யறான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப இதை பார்க்கும்போது இந்த ஒரு கலைய சத்ரு அந்த நாளில் என்ன பண்ணானா விதைக்கிறதுக்கு அங்க ஆரம்பிச்சார் சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் கர்த்தர் அங்க பேசினார். அப்போ இப்போ நம்ம காலத்தில் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில நாம அந்த மாதிரி ஒரு பஞ்சத்தில் நாம இல்லைங்களா? அப்ப ஆவிக்குரிய சாப்பாடு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தாராளமா கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? நேற்றெல்லாம் பாத்தீங்களா எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுத்தாரு, இன்னைக்கு காலையில எப்படிப்பட்ட சாப்பாடு நமக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். வாசிக்கலாம் வசன வெளிப்படுத்த விசேஷம் 3:20.
இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும்
நல்ல சாப்பாடு தாராளமா கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க உபவாசம் செய்ய வேண்டாம் என்ற அர்த்தத்தில் அங்க கர்த்தர் பேசல. அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தரே என்ன சொல்லியிருக்கார், அவருடைய வாழ்க்கையில கர்த்தரே உபவாசம் அங்க பண்ணிருக்கிறார். எத்தனை நாள் பண்ணிருக்கிறார், 40 நாள் அவர் உபவாசம் பண்ணிருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த 40 நாள் உபவாசத்தில் அவருக்கு வந்த சோதனையை எப்படி எல்லாம் ஜெயிச்சுட்டாரு, நாம கவனிக்கணும் இல்லைங்களா. தேவனுடைய வார்த்தையை வச்சு என்ன பண்ணிட்டாரு, சத்ருவ அங்க ஜெயம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் கூட பவுல் கூட என்ன பண்ணிருக்கோம், அங்க உபவாசம் பண்ணிருக்கிறார். வாசிக்கலாம் வசனம் 2 கொரிந்தியர் 11:27.
பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன்.
எவ்வளவு அருமையா அங்க சொல்றாரு பாருங்க, பவுல் அங்க உபவாசம் பண்ணிருக்கிறார், கத்தர் அங்க உபவாசம் பண்ணிருக்கிறார் என்று பார்க்கிறோம். கத்தரா இயேசு கிறிஸ்து உபவாசம் செய்யறான்னு சொன்னா அப்போஸ்தலர்களும் அங்க அனுசரிச்சிருக்காங்க. அப்ப நாம் உபவாசம் அனுசரிக்கணுமா வேண்டாமா, நம்மளே நம்ம யோசிக்கலாம் இல்லைங்களா. கத்தர் உபவாசம் அங்க அனுசரிச்சிருக்கிறாரு, அப்போஸ்தலர் அங்க உபவாசம் அனுசரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம உபவாசம் அனுசரிக்கலாமா வேண்டாமா இல்லைங்களா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 1 யோவான் 2:6.
அவரை அறிந்திருக்கிறேனே நின்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை.
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 2:6 சரிங்களா. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடி என்ன பண்ணணுமா, தானும் நடக்கணும். அதுக்குதான் கத்தர் வந்து அவருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டாரு. இப்படி தாப்பா அந்த வாழ்க்கை வாழணும், இப்படி வந்த என் பின்னால என்ன அடிச்சோட பின்பற்றி வந்தீங்கன்னா தான் நீங்க நான் இருக்க இடத்துக்கு வர முடியும் சொல்லி அங்க ரொம்ப அருமையாக முன்மாதிரியை காமிச்சுட்டு அவர் போனார். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம உபவாசம் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்றத நாமே தீர்மானிப்போம். அப்ப கத்தர் உபவாசம் அனுசரிக்கிற அப்போஸ்தலர்கள் உபவாசம் அங்கே அனுசரித்திருக்காங்க. அந்த ஓட்டத்தை நல்ல அருமையாக ஓடி முடிச்சிருக்காங்க இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது ஆவிக்குரிய பலம் நமக்கு அதிகமா கிடைக்குது. உபவாசம் இருக்கும்போது ஆவிக்குரிய பலம் நமக்கு அதிகரிக்குது, மாமிச பலம் நமக்கு குறையுது. அன்புக்குரிய சகோதர சோழே, அப்ப அவருக்கே ஒரு ஆவிக்குரிய பலம் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னா கர்த்தர் வந்து இங்க பேசும்போது அந்த ஒளிவு மலையில பார்த்து அங்க பேசுறார். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, அடுத்து பார்க்கும்போது என்னன்னா இந்த உபவாசத்தின் பலம் என்ன அங்க கண்டுபிடிக்கணும், இதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக அந்த உபவாசம் எப்படி அனுசரிக்கணும், அங்க தேவன் வந்து நீங்க சாப்பிட வேண்டாம்ன்ற அர்த்தத்தில் அங்க சொல்லல. ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும், தேவன் வந்து நீங்க சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்ல. அந்த உபவாசத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம் ஆவிக்குரிய பலத்தை அந்த இச்ச அடைக்கத்துக்காக நம்ம சுய கட்டுப்பாட்டுக்காக நாம என்ன பண்றோம்னா அந்த சாப்பாட்டை வெறுத்து நம்ம ஒதுக்குறோம் இல்லைங்களா. அப்ப நான் சாப்பிடலாம், நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆனா என்ன பண்ணுகிறோம் பார்க்கும்போது நாம மனமுகுந்து வந்து அந்த விஷயத்தை நம்ம செய்யணுமா, அந்த சாப்பாட்டை ஒதுக்கி வச்சு உபவாசம் இருந்து நம்ம அந்த ஆவிக்குரிய பலத்துக்காக இச்சை அடக்கத்துக்காக தேவனுடைய கிருபைக்காக தேவனிடத்தில் என்ன பண்ணலாம், நாம ஜெபம் செய்யலாம். அப்போ பவுல் கூட சொல்லும்போது என்ன சொல்ல பாருங்க, 1 கொரிந்தியர் 9:27 நாம் வாசிக்கலாம்.
மற்றவர்களும் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்.
எவ்வளவு அருமையா சொல்றாரு பாத்தீங்களா, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ற நான் தான் ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்னு சொல்றாரு சரிங்களா. எல்லா வகையிலும் அவருடைய சரீரத்தை என்ன பண்றாரு, சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்றாருன்னா வைத்துக் கொள்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்போ உபவாசம் செய்யும் போது நம்முடைய சரீரம் கண்டிப்பாக அங்க ஒடுக்கப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்ப சரீரத்தில் ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்னு சொல்லும் போது சரீரத்தில் பார்க்கும்போது முதலாவது என்ன அங்க வைக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா உணவு கட்டுப்பாடு தான் வைக்கிறாரு அந்த உணவு கட்டுப்பாடத்தை முதலாவது வைக்கிறாரு. அப்ப இரண்டாவது பார்க்கும்போது குடிக்கிற விஷயங்கள் அங்க வைக்கிறாரு. அப்ப மூத்த சகர் கூட அதைத்தான் இங்க என்ன பண்றாரு, முன்வைத்து அங்க எழுதுகிறான்னு சொல்லி பாக்குறோம். ரீபன்ஸ் நம்பர் 38:94 நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரர். அப்ப என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன் என்று சொல்லும் போது உணவு தான் சொல்றாரு, உணவு கட்டுப்பாடு பாஸ்டிங் நாம அங்க இருக்கணும் சொல்லி பாக்கிறோம். அப்ப உணவு எடுக்காம நான் உபவாசம் இருக்கும் போது சரீரம் ஒடுக்கப்படுது, அந்த பலன் குறைக்கப்படுது, புதிய சிசுடைய பலன் என்ன பண்ணுதுங்க அதிகரிக்குது. அப்ப அந்த கட்டுப்பா அந்த புதிய சிசுனுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள மாமிசம் அங்க வந்து விடுகிறதாக சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது அதாவது என்ன சொல்றனா, ஒரு புது சிருஷ்டி மாமிசத்துக்கு எஜமான் ஆகிறது, அந்த ஒரு விஷயத்தை அங்க சொல்றாரு. அப்ப உபவாசம் செய்யும் போது புதிய சிருஷ்டி அங்க என்ன ஆகுதுன்னா எஜமான் ஆகுது, மாமிசம் புதிய சிருஷ்டிக்கு அங்கே அடிமையாகிறதாக அங்க சொல்லுகிறாரு ஏழாம் தூதன். அன்பான சகோதரி, இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்றான் பார்க்கும்போது, உபவாசம் செய்யாம விட்டுட்டோம்னா மாமிசம் அங்கே பலன் அடைந்து புதிய சிருஷ்டி என்ன பண்ணிருந்தீங்களா, அது மேற்கொண்டு வருகிறது. ஆமா, நாம என்ன பண்றோம், தேவன் மேல வைராக்கியமாக பக்தி வைராக்கியமாக இருக்க முடியாதபடிக்கு, அந்த ஒரு வாஞ்சை இல்லாதபடிக்கு, தேவன்கிட்ட நம்ம சரியான ஒரு ஒரு கிருபையை வாங்க முடியாதபடிக்கு அந்த மாமிசம் என்ன பண்ணுதான், அந்த புதிய சிருஷ்டி என்ன பண்ணிருந்தாமா, அந்த ஆவிக்குரிய சிந்தையை அதை மேற்கொள்ளுது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்ல சொல்லி பார்க்கும்போது, நம்ம எங்க இந்த விஷயம் கொண்டு போகுது, அந்த மாமிசம் நம்மளை மேற்கொண்டுட்டா, ஒன்று திரள் கூட்டத்துக்கு கொண்டு போகுதான், இல்லைன்னா ரெண்டாம் மரணத்துக்கு கூட கொண்டு போகுதுன்னு சொல்றாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சூழலே, நாம இச்சையடக்கம் இல்லாதவர்களாக நாம் ஆகிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போவதாக நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப உபவாசம் நாம் இல்லாம இருந்தோமானால் அந்த மேலான ஒரு வாய்ப்பை கூட இழப்பதற்கு அங்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றார். அப்போ அந்த வகையில நாம் சரீரத்தை ஒடுக்குவதற்காக அதனுடைய அதை அடக்குவதற்காக நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். கண்டிப்பா நாம வந்து என்ன பண்ணணும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு உபவாசம் அங்க இருக்கணும் சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அதில் விஷயங்கள் சொல்றாரு. ரீபஸ் நம்பர் 56:87 நீங்க செக் பண்ணுங்க. உபவாசம் செய்யாதவர்கள் ஒன்று இரண்டாம் மரணத்துக்கு கொண்டு போகுது, இல்லனா திரள் கூட்டத்துக்கு கொண்டு போகுது சொல்லி சொல்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப விழிப்பாக நாம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அப்ப உபவாசம் என்றால் என்ன அர்த்தம் வருதுன்னா, முதலாவது உணவு எடுக்காமல் இருப்பது மட்டும் அல்ல, இது வந்து ஒரு பகுதி தான், ஆனா இன்னும் முக்கியமான விஷயங்கள் கூட அதுல அங்க சகோதரர் வைக்கிறார். எப்படின்னு பார்க்கும்போது உண்மையான பொருள் என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய பலத்துக்காக நம்ம அதை ஒதுக்கி வைக்கிறோம், அது உண்மைதான், அதை நாம் வெறுக்கிறோம், சரிதான். ஆனா அதே வேளையில இந்த உணவு மாத்திரம் நம்ம பாஸ்டிங் இருந்துட்டா போதாது என்று சொல்லி பார்க்கிறோம், அதை வெறுத்துட்டா போதாது, அப்படி எதுல எல்லாம் நம்ம பாஸ்டிங் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க முன்வைக்கிறாரு. அப்ப எதுல எல்லாம் நம்ம பாஸ்டிங் இருக்கணும், உபவாசம் அனுசரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது சொல்றாரு டிவி பாஸ்டிங் இருக்கணுமா. இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் இன்னைக்கு டிவிலேயே என்ன பண்றாங்க, நேரத்தை கடத்திடுறாங்க இல்லைங்களா. டிவி பார்க்கறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, நாம எதற்காக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், நம்முடைய நேரம் காலங்கள் எல்லாம் தேவனுக்காக நம்ம ஒப்புக் கொடுத்திருக்கிறோம், டிவி பார்த்து நேரத்தை கழிக்கிறதுக்கு அதனால நமக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குங்களா, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் சொல்றாரு, சில பேர் என்ன பண்றாங்கன்னா குடும்பமா உட்காந்து பாக்குறாங்க, நல்ல சீரியல் போகுதாமா, ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நமக்கு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த ஒரு சிந்தையை மறந்துட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பிரதர் சொல்லும்போது, நீங்க உலகத்தார் அல்ல, நீங்க உலகத்திலிருந்து வேர் பிரிச்சு எடுக்கப்பட்டீங்க இல்லைங்களா. அப்போ உலக செய்திகளை நீங்க அறிஞ்சு கொடுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுல ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குங்களா? ஆனா பவுல் சொல்லும் போது கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் சொல்றார். அப்ப மேலான விஷயத்தை நம்ம நோக்கி பார்க்கறதுக்கு பதிலாக எங்கதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தான் என்ன பார்த்து நம்ம ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப முதலாவது டிவி பாஸ்டிங் இருக்கணும், அடுத்து விளையாடுறதுல விளையாட்டு பாஸ்டிங் இருக்கணும். ஏன்னா புதிய சிருஷ்டி விளையாட்டிலேயே தன்னுடைய நேரத்தை என்ன பண்ணிடுவாங்க, கழிச்சிருவாங்க. டிவியில கிரிக்கெட் போட்டா போதும், அதுலயே உங்களுடைய காலமே முடிஞ்சிடும். அந்த மாதிரி தன்னுடைய டைம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, செலவு செய்து கொண்டிருப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பேச்சில உபவாசிங்க இருக்கணுமா? நம்முடைய பேச்சில என்ன பண்றோம், பரிகாசம் பண்றோம், கிண்டல் பண்றோம், தம்மாஸ் பேசிக்கொண்டிருக்கோம், நம்முடைய பேச்சில பாஸ்டிங் இருக்கணுமாமா இல்லீங்களா? இன்னைக்கு சத்தியம் கேட்ட உடனே நம்ம சத்தியத்தை குறித்தா பேசுறோம் இல்லீங்களா? எதோ காரியத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன இருக்குன்னா, நம்ம கேட்ட சத்தியம் மறக்கப்பட்டு போகுது, நம்ம என்ன கேட்டோம்னா தெரியாது. அப்ப சத்தியம் கேட்டுட்டா சத்தியத்தை குறித்த சிந்தனை அது அசை போட்டீங்கன்னா தான் உங்களுடைய மனசுல இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளின் படி நடக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அப்ப அடுத்து பார்க்க மூன்றாவதா பார்க்கும்போது நீங்க என்னன்னா, நீங்க கண்ட கதையை பேசுவதை நிறுத்துங்க, தமாஸ் பேசுவதை நிறுத்துங்க, பரிகாசம் பண்ணுவதை நிறுத்துங்க, அவதூறு பேசுவதை நிறுத்துங்க. இதையெல்லாம் என்ன பண்ணுங்க, பாஸ்டிங் இருங்க. எந்த விஷயத்தை சொல்றார் இல்லீங்களா? அப்ப எப்படிப்பட்ட வார்த்தை தான் பேசணும் நம்ம, அது கூட பார்க்கணும் இல்லீங்களா? வாசிக்கலாம் எபேசியர் 4:29. எபேசியர் 4:29.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
எப்படிப்பட்ட வார்த்தை பேசணுங்களா?
நல்ல வார்த்தை விருத்திக்கு,
பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க பேசினீங்கன்னா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் அங்க இருக்காது என்று சொல்லி தெளிவா வேதத்துல நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இல்லீங்களா? அடுத்து வாசிங்க கொலோசியர் 3:16.
கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள்.
எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? இந்த மாதிரி காரியத்தை செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்து பார்க்கும்போது நகை பாஸ்டிங், அடுத்து பார்த்தோம்னா உடை பாஸ்டிங் இல்லைங்களா? அப்ப இந்த விஷயம் பார்க்கும்போது விலையேற பெற்ற வஸ்திரம் 6 எழுதுறாரு. நகை இதெல்லாம் எதுக்காக போடுறோம்? விலையேறப்பட்ட வஸ்திரங்களை எதுக்கு வாங்கி கொடுத்துறோம்னா, நகையெல்லாம் நிறைய எதுக்கு போடுகிறோம் அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது மற்றவங்க நம்மளை மதிக்கணுமா? மற்றவங்க ஒரு மேரேஜுக்கே நம்ம போறோம்னா அங்க உள்ளவங்க நம்மளை என்ன பண்ணணுமா, மதிக்கணும், நம்மளை கவரணும். அந்த ஒரு எண்ணத்துல தான் என்ன பண்றோமா, போட்டுட்டு போறோமா. அப்ப இதுல எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க உபவாசம் இருங்கன்னா அதையெல்லாம் வெறுத்து தள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லீங்களா? அப்ப நேத்துக்கு பிரபா அருமையான ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாரு இல்லைங்களா, நம்முடைய நோக்கம் இதுல இருக்கணும். கால பிரதர் கூட சொன்னாரு இல்லைங்களா, நம்முடைய நோக்கம் இதுல இருக்கணும், அதுல இல்ல இல்லைங்களா, நம்ம நோக்கம் அதுல இருக்கக்கூடாது, நம்முடைய நோக்கம் இதுல இருக்கணுமே, அந்த இதுல தான் இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளை. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாரு, பாசிங் இருக்கணும். இன்னும் கூட சில விஷயங்கள் எல்லாம் அங்க வேதத்துல பார்க்கிறோம். நீங்க தகுதியான வஸ்திரம் நீங்க உடுத்துங்க, ஞானத்தினாலும் அந்த மயிரை பின்றதுனாலயோ அல்லது பொன்னினாலயோ அல்லது விலையேற பஸ்ட உடுத்திக் கொள்றதுல நீங்க அலங்கரிச்சுட்டா பத்தாது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற அந்த குணலட்சணம், தேவனுடைய அந்த குணலட்சணத்தினால என்ன பண்ணுங்க, உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. அது தேவனுடைய பார்வை எப்படி இருக்காமா, விலையேற பெற்றதா இருக்குதாமா, விலையேறப்பட்டதா இருக்குதாமா. ஆனா நாம அதை செய்யறதில்ல, நாம என்ன பண்றோம், இந்த சரீரத்துக்கு வேண்டிய அலங்காரம் தான் நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ கடந்த நாட்களில் நீங்க பாத்தீங்கன்னா அநேகர் இப்போ அதையெல்லாம் உணர்ந்து அநேக சகோதரர்கள் இன்னைக்கு அதிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர், தேவனுடைய வார்த்தை நம்மளை எதிர்நோக்கி வரும்போது நாம சிந்தித்து நாம விரும்பினால் நான் ஒரு புதிய சிருஷ்டி ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் சொன்னாக்க, வேத வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கும் போது, அந்த வசனத்தின்படி நாம நடக்கும் போது நாம் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரர்களே, அப்ப இந்த உபவாசத்தின் உண்மையான பொருள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க என்ன சொல்றேன்னா, தன்னைத்தான் வெறுக்கிற விஷயத்தை வைக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுக்கணும். இதுதான் பாஸ்டிங் இடையே உண்மையான அந்த ஒரு ஆழமான அர்த்தம் சொல்றார். அப்ப நம்ம பார்த்த விஷயம் எல்லாம் என்ன பண்ணணும், தன்னைத்தானே வெறுத்தாவே எல்லாமே டோட்டலா இதெல்லாம் என்ன பண்ணிருங்க வந்துருது இல்லைங்களா. அப்ப இங்க பார்க்கும்போது கத்தர் அங்க என்ன சொல்ற சொல்லி பார்க்கும்போது, கத்தருடைய அந்த சிலுவை மரணம் எல்லாம் நம்ம நல்லா சிந்திப்போம், நல்லா அங்க படிப்போம். ஆனா தன்னைத்தானே வெறுக்கிற விஷயத்த நம்ம சிந்திக்கிறோமா இல்லைங்களா, அதை யோசிக்கிறோமா? நேத்து கூட அநேக சகோதரர்கள் உடன்படிக்கை பண்ணாங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதனமும் பின்பற்றி வரணும். அது அருமையா காலையில சகோதரர் விளக்குனாரு இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க தன்னைத்தான் அங்க வெறுக்கிற விஷயத்தில், இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் மேலையும் நம்மளுடைய ஈடுபாடு அதிகமா இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருட்கள் மேலையும் நம்முடைய ஈடுபாடு அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றார் அன்பான சகோதரர்களே. அப்ப அங்க பார்க்கும்போது இதுல முதல் என்ன வைக்கிறான், உணவு கட்டுப்பாடு வைக்கிறாரு. அதாவது ரீப்ரஸ் நம்பர் 25:92 நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு விதமான ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கெப்பாசிட்டி சரீரத்தில் இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப அந்த பலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க உபவாசம் அங்க எடுத்துக்கொள்ளலாம், அந்த உணவு கட்டுப்பாடு அங்க வைக்கலாம். ரொம்ப சுவையான ஆடம்பரமான உணவுகள் புதிய சிருஷ்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்றார் இல்லைங்களா. அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுடைய சரீரம் என்ன அறியும், நல்லா பலமடைந்து அந்த புதிய சிந்தை என்ன பண்ணிரும், அது மேற்கொள்ள சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நிழல்ல தேவன் அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா இஸ்ரேவேல் ஜனத்துக்கு வனாந்தரத்தில் என்ன மாதிரி உணவு கொடுத்தார் தேவன் இல்லைங்களா, மன்னா கொடுத்தாரு இல்லைங்களா. அந்த ஆகாரம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் திடாகாரத்தையும் அது தரக்கூடிய ஒரு ஆகாரத்தை தேவன் கொடுத்தாரு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஜனங்கள் தான் அங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு என்ன வேணும், அவங்க தான் கேட்டு வாங்கிட்டாங்க. கேட்டு வாங்கினவங்க சாப்பிடும் போது என்ன ஆயிட்டாங்க பாக்குறோம் இல்லைங்களா. தேவன் நமக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப அருமையானதான் கொடுப்பாரு, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக வனாந்தரத்துல மன்னாவை கொடுத்தாரு இல்லைங்களா. பார்க்கிறோம் இதை நிழல்ல ரொம்ப அருமையா வச்சிருக்கிறாரு. அப்ப இங்க பார்க்கும்போது ரொம்ப சுவையான ஆடம்பரமான உணவுகள் நாம் எடுக்கக்கூடாது சொல்றாரு. அப்ப புதிய சிட்டிக்கு சுவை மிகுந்த உணவு ஒரு வெறுப்பு இருக்கணும் அதுலங்கிறாரு, ஒரு வெறுப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இங்க பார்க்கும்போது இந்த உலகத்துல நாம இருக்கிறோம், ஆனா சில நேரங்களில் நமக்கு சில சரீரத்துக்கு தேவையான அந்த சத்துக்கள் தேவை இருக்குது இல்லைங்களா. அப்ப தேவனுடைய ஜனங்கள் எப்படிதான் இருக்கும் சொல்லி பார்க்கும்போது நாம அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை கூட நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாம் எப்படி உணவு எடுத்திருக்காரு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க சாதாரணமான ஒரு சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப சுவையான சாப்பாடோ ஒரு ஆடம்பரமான சாப்பாடு அவங்க சாப்பிட்டதாக நம்ம பார்க்கல. ஆனா அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த ஒரு அந்த ஒரு பலத்தில் அந்த சோதனையில எப்படிலாம் அவங்க நின்று இருக்காங்க பாத்தீங்களா. நம்மள மாதிரி அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடல. அன்புக்குரிய சகோதர சிலை அங்க பாக்குறோம், நாம் கூட ரொம்பவும் ஒரு சிம்பிளான ஒரு சாப்பாடு தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பாக்குறோம். ரீமஸ் நம்பர் 36:59 நீங்க பார்க்கலாம். அப்ப தானியல் பார்க்கும்போது தானியல் என்ன செஞ்சிருக்காரு, அரமனையில் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அரமனையில் அவர் என்ன வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப சுவையான சாப்பாடுகள் எல்லாம் கிடைக்கும். அவர் என்ன சாப்பிட்டுருக்காரு சொல்லி பார்க்கும்போது அங்கு கீரை பருப்பு இந்த மாதிரி உணவுகள் தான் அவர் கூட என்ன பண்ணிருக்காரு சாப்பிட்டிருக்காருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, அப்ப அங்க இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் அந்த தேவனுடைய தேவனுக்காக வைரேக்கமாக அந்த நிக்கிறதற்கு அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலம் அவங்களுக்கு கிடைச்சுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அன்பான சகோதர சோழர், அது மட்டுமல்ல இன்னும் எல்லா காரியத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க மேற்கொண்டாங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அடுத்து பார்க்கும்போது புதிய சிருஷ்டிக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் தேவன் எங்கேயுமே வாக்கு பண்ணல இல்லைங்களா. அது கூட நிலையில இருக்கு. லேவியர்களுக்கு எங்கேயாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்தாரா தேவன்? கொடுக்கல. ஏன்னா நானே உங்களுடைய சுதந்திரம் சொல்லிட்டாரு. கானான் பங்கு போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அவங்களுடைய சுதந்திரம் வந்து தேவனே சொல்லிட்டாரு இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது நாம எல்லா வகையிலும் கூட ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரி நாம ஒரு உபத்திரவத்துக்குள்ள ஒரு பாடுகளுக்குள்ளாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்து நாம புதிய சிந்தையை நம்ம வளர்த்தோம்னு சொன்னாக்க அந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான சகோதரர்களே, அப்ப பூலோகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு எந்த வகையிலும் தேவன் வாக்கு பண்ணவே இல்லை. அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதுதான் தேவன் தந்த ஆசீர்வாதமா அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. தேவன் சில ஆசீர்வாதங்கள் தந்திருக்கிறார் இல்லைங்களா. அப்ப தேவன் தந்த ஆசீர்வாதம் இதுதான், தேவன் மேல ஒரு மனக்கசப்பு நமக்கு வந்துடக்கூடாது. அப்ப நமக்கு ஆசீர்வாதம் உலகத்துல ஒண்ணுமே இல்லையா, நாம பிச்சைக்காரங்கமாய்த்தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு சிந்தை வந்துடக்கூடாது. தேவன் உலகத்தில் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, அதை என்ன பண்ணணும், முறையாக நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சோதர்களே, அப்போ தேவன் வந்து ஒரு டேஸ்ட் இல்லாத ஒரு சாப்பாடு கொடுத்தா கூட என்ன பண்ணணும், நம்ம மனமுகுந்து அதை ஏற்று சாப்பிடணும். எல்லாம் எனக்கு டேஸ்டாவே இருந்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. தேவன் எந்த சாப்பாடு கொடுக்கிறாரோ அந்த சாப்பாட்டை நம்ம மனமுகுந்து சாப்பிடுறதுக்கு நாம ரெடியாக இருக்கணும். அன்பான சகோதரர்களே, இப்படி செய்யும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில பலம் வாய்ந்தவர்களாக நாம இருப்போம். இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணு சொல்றாரு, நீங்க உணர்ந்து பாருங்க சொல்றாரு. அப்ப அன்புக்குரிய சில உணவு மட்டுமல்ல எல்லா காரியத்திலும் கூட, நகை உடை இல்லைங்களா, விளையாட்டு சரிங்களா, எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுங்க, நீங்க அந்த பாஸ்டிங் இருங்க, அந்த கட்டுப்பாட்டோட கூட இருங்க. உலக காரியத்தை என்ன பண்ணுங்க, நீங்க வெறுத்து தள்ளுங்க என்று சொல்றாரு. வாழ்க்கையில புது சிருஷ்டி தன்னைத்தானே என்ன பண்ணணுமா, வெறுத்த ஒரு நிலைமையில தான் நாம் கடந்து போக வேண்டியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சோர்களே, அப்ப இங்க பார்க்கும்போது நம்முடைய உபவாசம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஞானஸ்தானத்தில் அங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஞானஸ்தானத்தில் நாம என்ன செய்யறோம்னா, என் சித்தத்துக்கு நான் மறித்து தேவனுடைய சித்தத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் நம்முடைய நோக்கங்கள் நியாயமான காரியங்கள் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம், நாம மறிக்கிறோம். அதான் தேவன்கிட்ட நம்ம சொல்லிட்டு வர்றோம் இல்லைங்களா. சொல்லிட்டு வந்து என்ன பண்ணோம்னா, நாம அந்த மாதிரி இருக்கணும். நம்ம அங்க மட்டும் சொல்லிட்டு நாம வந்துட்டோம்னா போதாது. அங்க மட்டும் சொல்லி நாம ஞானஸ்தானத்தை பெற்றுட்டா போதாது, அது நம்முடைய மரண வரியந்தம் அந்த ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் சொல்லி பாக்குறோம். நான் சாப்பிடல, ஆனா நாம என்ன பண்ணுகிறோம்னா, புதிய சிட்டி அங்க பார்க்கும்போது அந்த புது பலத்தை என்ன பண்ணதுன்னா அங்க பெற்றுக்கொள்வதாக பார்க்கிறோம். இந்த மாதிரி இருக்கும் போது புதிய சிருஷ்டி வந்து அந்த புதிய பலத்தை பெற்றுக்கொள்ள உங்க சித்தம் செய்ய வருகிறேன். இதுதான் அந்த உபவாசத்தினுடைய அந்த ஞானஸ்தானத்தினுடைய ஆழமான ஒரு அர்த்தமாக இருக்க. அன்பான சகோதரர்களே, உண்மையான பொருள் என்னன்னா தன்னைத்தானே அங்க வெறுக்கணும். அதை ஞானஸ்தானத்தில் நாம செய்யறோம். அங்க கத்தர் அங்க வைக்கிற என்னன்னா, என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்றார். அப்ப நமக்கு நியாயமா இருக்கக்கூடிய காரியங்களை கூட நாம என்ன பண்ணணும், வெறுக்க வேண்டியவர்களாக இருக்கணும். அப்பத்தான் இந்த ஓட்டத்தை நாம என்ன சரியான முறையில நாம ஓடி முடிக்க முடியும். இது ஒரு குறிப்பிட்ட காலம் வர இல்ல, இதை வந்து நாம் மரண பரியம் தான் நாம செய்யணும். சாகு வரையிலும் இதை செய்யணும். அன்புக்குரிய சகோதரே, அப்ப தேவன் ஆவிக்குரிய பலம் நமக்கு தேவைப்படுது. அந்த ஆவிக்குரிய பலத்துக்கு என்ன பண்ணு சொன்னாக்க, உபவாசம் அதோடு கூட ஜபம், இது ரெண்டுமே இருக்கணும். அப்ப இது ரெண்டுமே இருக்கும்போது ஒரு புதிய சிருஷ்டிக்கு இந்த உலக மாமிச பிசாசை என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள. உபவாசம் மட்டும் இருந்தா பத்தாது, அதோடு கூட என்ன இருக்கணும், ஜபமும் இருக்கணும் சொல்றாரு. அப்ப இது ரெண்டும் இருக்கும்போது இந்த உலக மாமிச பிசாசை என்ன பண்ண முடியும், நாம ஜெயிக்க முடியும். அன்பான சகோதர சோழர்களே, அப்ப இங்க பார்க்கும்போது கத்தரே இங்க உபவாசம் இருந்திருக்கிறார் ஆரம்பத்தில் இல்லைங்களா, 40 நாள் அங்க உபவாசம் இருந்திருக்கிறாரு பார்க்கிறோம். இதற்கு பிறகு அவர் எங்கே உபவாசம் இருந்திருக்காரு சொல்லி நம்ம ரெக்கார்டு இல்ல, ஆனா கண்டிப்பா இருந்திருப்பாரு இல்லைங்களா. அப்போ கர்த்தர் பார்க்கும்போது சமாரிய ஸ்திரீகிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சீசர்கள் அங்க அவருக்கு சாப்பாடு வாங்க போயிடுறாங்க. அவர் அந்த ஸ்திரீயோடு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க மறுபடி வந்து அவங்க போஜனம் பண்ண கூப்பிடும் போது கர்த்தர் என்ன சொல்றாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாருங்க அங்க பார்க்கும்போது போஜனம் பண்ணி கேட்கிறா. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருனா, பிதாவினுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்குது. சத்தியம்தான் அங்க முதல் அங்க வைக்கிறாரு இல்லைங்களா. அப்ப உபவாசம் என்ற என்ன என்ற நாட்கள் இல்ல, அந்த உலக காரியங்கள் நாம் வெறுப்பாக இருக்கணுங்கிறாரு. உலக காரியத்துல நாம வெறுப்பா இருக்கணும். இவை எல்லாமே பார்க்கும்போது அவருடைய நாட்கள்ல உபவாசம் செஞ்சிருக்காங்க அப்போஸ்தலர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சிலுவை மரணத்துக்கு போகிறதற்கு முன்பு கர்த்தர் அந்த ஆவிக்குரிய பலத்தை அந்த உபவாசத்தின் மூலமாக அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது கூட நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம், நமக்கு போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்தை நாம் ஜெயிக்கணும்னு சொன்னாக்க நாம் எவ்வளவு உபவாசம் இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் பரிபூர்ணமான மனுஷர் இல்லைங்களா, அவருக்கே அந்த உபவாசம் தேவைப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் விழுந்து போன மனுஷர்கள், அப்ப நமக்கு எந்த அளவுக்கு உபவாசம் தேவை இருக்குது இல்லைங்களா. அப்ப உபவாசம் என்று சொல்லும் போது தேவனுடைய அந்த சமூகத்துக்கு கூட நம்ம போயிடலாம், அது கூட நில்ல இங்க வச்சிருக்கிற தேவர். எப்படி சொல்லி நான் பார்க்கும்போது மோசே 40 நாள் என்ன பண்ணாருங்க, உபவாசம் இருந்தார். அவருக்கு பசி வந்துச்சுங்களா, பசியே வரல. 40 நாள் தேவனோடு கூட அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா. தேவனுடைய சமூகத்திலே அவர் அங்க இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம கூட உபவாசம் பண்ணும்போது தேவனுடைய அந்த சமூகத்தை பிரசன்னத்தை என்ன பண்ண முடியும், நாம கூட உணர முடியும். அன்பான சகோதர சகோதரிகளை, ஆனா உபவாசம் தவறாக நாம் எடுத்து விடக்கூடாது. எப்படி சொல்லி பார்க்கும்போது காலையிலிருந்து சாப்பிடாம இருந்துட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே இருந்தா அது உபவாசம் ஆகுமா, அது உபவாசம் தான், சாப்பிடாம இருக்குது. ஆனா அது தேவனுக்கு ஏற்றதா இருக்குங்களா, ஏற்றதா இருக்காது, அது உபவாசம் கிடையாது. அப்ப இங்க பார்க்கும்போது உபவாசம் என்னன்னா, என்ன விதத்துல அனுசரிக்கணும்னா, அதே சிந்தையில நாம அனுசரிக்கணும், ஜெப சிந்தையில சத்தியம் படிக்கணும், தியானிக்கணும். கூடுமானால் ரெண்டு பேர் சேர்ந்து கூட நீங்க என்ன பண்ணலாம், அந்த உபவாசம் இருக்கலாம், சத்தியத்தை ஒருத்தருக்கு பகிர்ந்து கொள்ளலாம், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இன்னும் நம்முடைய பலவீனங்களை தேவனுக்கிட்ட நாம எடுத்து வைக்கலாம். நாம எந்தெந்த பலவீனத்தில் நாம கட்டப்பட்டிருக்கிறோம், அந்த பலவீனத்திலிருந்து நாம விடுபடுவதற்காக தேவனுக்கிட்ட நாம எடுத்து சொல்லலாம். நம்முடைய குணலட்சணத்தில் எந்தெந்த வகையில நாம வீக்கா இருக்கிறோம், இதெல்லாம் கூட தேவனுக்கிட்ட எடுத்து சொல்லி இதுல எல்லாம் இருந்து விடுபடுவதற்கு எனக்கு கிருபை தாங்க, உதவி செய்யும் சொல்லிட்டு இந்த உபவாசத்தின் மூலமாக நாம என்ன பண்ணலாம்னா, தேவனுக்கிட்ட அந்த விண்ணப்பத்தை எடுத்து வைக்கலாம். நாம ஒரு வசனம் வாசிக்கலாம், ரோமர் 8:13.
அம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்.
ரொம்ப அருமையா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க மறுபடி.
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள்.
மாம்சத்தின்படி பிழைச்சினா என்ன பண்ணிடுவோம்? சாவோம். ஆவியின்படி பிழைச்சோம்னா
பிழைப்பீர்கள்.
ரொம்ப அருமையா வசனம் நமக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சாதுல, அப்ப தேவன் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல உபவாச நாள் என்று அங்கே சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்கள் காது கேட்க என்ன பண்ணணுமா? அங்க சொல்லணுமா? வாசிங்க எரேமியா 36:6. எரேமியா 36:6 வாசிங்க. மைக்கில் வாசிங்க.
நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பது மஞ்சி தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூத கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக.
ரொம்ப அருமையாக இங்க எடுத்து சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணணுமா? அங்க வாசிக்கணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய இஷ்டப்படி தேவனுடைய வார்த்தையை நாம படிக்கலாம், கேட்கலாம், தியானிக்கலாம், மற்றவோடு கூட நாம பகிர்ந்து கொள்ளலாம். இந்த முறையில தான் நாம என்ன பண்ணணும்னா உபவாசம் அங்க அனுசரிக்கணும். அன்பான சகோதரர்களே, யோவேல் 1:14 வாசிங்க.
பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள்.
இங்க கூட ஒரு கன்வென்ஷன் நடந்திருக்கு, உபவாச கன்வென்ஷன் இல்லைங்களா? எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணிருக்காங்க? உபவாசம் அங்கே செய்திருக்காண்டு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லே, அப்படி கூட்டும் போது அவருடைய பக்தி வைராக்கியம் தேவனுக்கு முன்பாக எப்படி வளர்ந்திருக்கும் சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அன்பான சகோதர சொல்லே, அப்படி பார்க்கும்போது நாம் இதையெல்லாம் செய்யணும், கண்டிப்பாக செய்யலாம் செய்யணும். அப்போஸ்தலர்கள் 13:2 பாசுகிறோம். அவங்க கூட என்ன பண்ணிருக்கானா? உபவாசம் அங்க செய்திருக்காங்க.
அவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவி திருவுளம் பற்றினது.
அப்ப இங்க பார்க்கும் போது பவுலும் பர்ணபாவும் என்ன பண்ணிருக்காங்க? உபவாசம் செய்திருக்காங்க. அப்ப நாம பண்ணணுமா வேண்டாங்களா? கண்டிப்பா பண்ணணும் இல்லைங்களா? அப்ப இங்க பண்ணிட்டு என்னன்னா, நாம நல்லா சாப்பிட்டுட்டு நாம தூங்கி கொண்டிருந்தோம் சொன்னாக்க நம்முடைய மாமிசம் தான் அங்க மேற்கொண்டு போகும். அன்பான சகோதர சோர்களே, அப்ப கூடுமான அளவுக்கு உணவுகளை குறைத்துக் கொண்டு இனி நாம விழிப்போடு இருந்து அந்த ஒரு நாளை நாம் என்ன பண்ணணும்னா அனுசரிக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுக்கு ஒரு நாள் என்றால் நாம் எத்தனை நாள் இருக்கணும் இல்லைங்களா? நாம் எந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம்? அப்படி நாம செய்யும் போது தேவனுடைய அந்த சமூகத்துக்கே நம்ம போகலாங்கிறாங்க, தேவனுடைய சமூகத்துக்கே போகலாம். அப்போ அது உபவாசத்தின் மூலமாக நாம் அந்த சோதனைகளை ஜெயிக்கலாம். சோதனை வரும்போது உபவாசம் கண்டிப்பா இருக்கணும். என்ன பண்ணா ஜெயிக்கலாம் சோதனைகளை. அடுத்து பார்க்கும்போது அது உதர கர்த்தர் அங்க சொல்லும் போது அங்கே மத்தை 4:1 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இரவும் பகல அவர் 40 நாள் அங்க உபவாசம் அவர் இருந்தார். எப்படிப்பட்ட ஒரு பலத்தை அவர் பெற்றுக்கொண்டார்? நாம் கூட அநேக சோதனைகள்ல நாம் இருக்கும்போது நாம் உபவாசம் இருந்து நாம கூட ஜெயிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப உபவாசம் தேவனிடத்துல, உபவாசத்தின் மூலமாக தேவனிடத்துல தேவனுடைய சமூகத்துக்கு நாம போகலாம். அந்த வகையில பார்க்கும்போது அப்படி ஜெயிக்கும் போது நான் எப்படி ஜெயிக்கலாம்னா, ஞானத்தை தேவன் நமக்கு தருவார். உபவாசத்தின் மூலமா நாம் தேவன்கிட்ட போகும்போது அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ளலாம். அந்த தெய்வீக ஞானத்தை கூட நாம பெற்றுக் கொள்ளலாம் சொல்லி பார்க்கிறோம். சோதனை ஜெயிக்கக்கூடிய அந்த பொறுமை, தாழ்மை, அந்த ஒரு குணலட்சணத்தை கூட நாம் என்ன பண்ணலாம்னா தேவனுடைய சமூகத்தில் நாம பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த உபவாசத்தின் மூலமாக. அப்ப உலக உலகத்துல பார்க்கும்போது கூட சில ஜனங்கள் இருக்கிறாங்க, இருந்து சில காரியங்களை என்ன பண்றாங்க, சாதிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த விஷயம் நமக்கு வேண்டாம். அப்ப உபவாசம் இருக்கும் போது தேவனுடைய காரியத்துல நமக்கு வைராக்கி அதிகரிக்கும், அந்த சோதனை வரும்போது நம்முடைய மனபலம் அதிகரிக்கும். இப்படி நமக்கு கிடைக்கும் போது நாம பலமடையலாம். அன்புக்குரிய சகோதர, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமடைய முடியும். இங்க ஒரு மத்தேயு 17 அதிகாரம் 14-21 வசனங்கள் மட்டும் வாசிங்க.
அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதம்.
17-21 மட்டும் வாசிங்க. மத்தேயு 17 அதிகாரம்.
அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனை படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இங்கே பார்க்கும்போது ஒரு மனுஷன் பிசாசு பிடித்த தன்னுடைய மகனை அங்க கத்திரத்தில் கொண்டு வர்றாரு. அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவி பிடிச்சிருச்சா, அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் அவரை தள்ளிரும். இது ஒரு கொடிய ஒரு ஒரு ஆவி. இந்த ஆவி பிடிச்சவங்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க அந்த ஆவி வந்துருச்சுன்னா ரெண்டு காலையும் அடுப்புல விட்டுருவாரு. அவரு காலெல்லாம் அப்படியே வெந்து போச்சு. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, இது நேரடியா நான் பார்த்த விஷயம், அந்த ஆவி வந்துருச்சுன்னா நெருப்புக்குள்ள அவ காலை விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு நாள் அவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு, போய் கை காலெல்லாம் கழுவிட்டு போல அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த குளத்துல அவர் தள்ளிருச்சு, இறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி தான் ஒரு ஆவி பிடிச்ச ஒரு மகனை வந்து ஒரு தகப்பன் கத்திரிட்ட கொண்டு வர்றாரு. இவர் உங்க சீசர்கிட்ட கொண்டு வந்தாங்க, அவங்களால இந்த ஆவி என்ன பண்ண முடியல, துரத்த முடியல அப்படி சொன்னவன, அப்ப கத்தர் என்ன பண்றாருன்னா அந்த ஆவியை துரத்துறாரு. துரத்துனவன அந்த ஆவி போறது அந்த மகன் குணமடைஞ்சாரு. இப்ப சீசர்கள் என்ன கேக்குறாங்க, அங்க வந்து ரகசியமா கேக்குறாங்க, ஏன் எங்களால இது முடியாம போயிருச்சு அப்படி சொல்லி கத்தர்கிட்ட கேக்குறாங்க. அப்ப கத்தர் சொல்றாரு, சீசர் கேக்குறாங்க, கூடாம போயிருச்சு, என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு விசுவாச குறைவு இருக்குது, அதனாலதான் உங்களால செய்ய முடியாமல் போச்சு, துரத்த முடியாம போச்சு சொல்றாரு. இப்ப இந்த ஜாதி பிசாசு எப்படித்தான் போகுமா, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் வேற எந்த வகையிலும் இந்த ஜாதி பிசாசு போகாது அப்படி சொல்றாரு. வசிங்க, 21 வசனம் வாசிங்க.
இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்றி வேற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார்.
ஆமா, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்திலும் அல்லாமல் வேற எந்த வகையிலும் அவங்கள விட்டு என்ன பண்ணாது, போகாது சொல்றார். அப்ப இங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, கத்திர எதை பத்தி இங்க பேசுற சொல்லி பார்க்கும்போது சீசனுக்கு பிசாசு அங்க துரத்த முடியல. அப்ப கத்தர்கிட்ட கேக்குறாங்க, இது வந்து கத்தர் இங்க ஆவிக்குரிய விஷயத்தை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அந்த சந்திர ரோகியாக இருந்த அந்த வியாதி என்னன்னா நம்முடைய மாமிச பலவீனங்களாம். இந்த மாமிச பலவீனங்களை எந்த வகையிலும் என்ன பண்ண முடியாதான், மேற்கொள்ள முடியாதான். அதுக்கு என்னத்தான் பண்ணணுமா, அது உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி அதை மேற்கொள்ளவே முடியாதான். அதுதான் சீசர்ட்டாங்க சொல்றாரு ரொம்ப அருமையா. அங்க பாக்குற இந்த மாமிச பலவீனங்கள் சீசர்கள் என்ன பண்ணல, சீசர்களுக்கு அந்த மாமிச பலவீனத்தை அவங்களால துரத்த முடியல. அப்ப இங்க பார்க்கும்போது அவன் பலவீனம் குறித்து அவங்களுக்கு நல்லா தெரியுது. விஷயங்கள் நல்லா தெரியுது. தெரிஞ்சாலும் கூட அந்த பலவீனங்களை அவங்களால துரத்துறதுக்கு அங்க முடியலன்னு சொல்லி பாக்குறோம். அந்த 21 வசனத்துல தெளிவா சொல்றாரு, இதை நீங்க துரத்தணும்னு சொன்னா என்ன இருக்கணும், உபவாசமும் ஜபமும் இருந்தாதான் இந்த மாம்ச பலவீனத்தை என்ன பண்ண முடியும், உங்களால துரத்த முடியும் என்று சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப உபவாசம் கண்டிப்பா என்ன பண்ணணும், நாம அனுசரிக்கணும். உண்மையான ஒரு அர்த்தம் என்ன சொல்லி பார்க்கும்போது, தன்னைத்தானே வெறுத்து நாம என்ன பண்ணணும்னா உபவாசம் இருக்கணும். இப்ப நான் பார்த்த எல்லா காரியத்திலும் மட்டுமில்ல, இன்னும் இந்த வசனத்தை வச்சு நீங்க தியானம் பண்ணும் போது இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். அந்த அநேக காரியங்கள் வெளிப்படும் போது நீங்க அதையெல்லாம் வெறுக்கிறதுக்கு கத்துக்கிட்ட என்ன பண்ணலாம், கிருபைய கேட்கலாம். அப்படி கிருபை கேட்டு உபவாசத்தை நீங்க போகும்போது அருமையா இந்த ஓட்டத்தை ஓடி நான் முடிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப இங்க பார்க்கும்போது அதனுடைய மூலமாக ஜபம் பெற ஜெயம் பெற முடியும். அப்படி செய்யும் போது நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோல் நல்லா அருமையா அங்க இருக்கும் வந்துடும். அப்ப தேவனுடைய வல்லமை நமக்கு நல்லா அங்க கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, மாமுசு அப்படியே அங்க அழிஞ்சு போயிடும். அதனுடைய அந்த சுபாவங்கள், அந்த மாமசத்தினுடைய கிரிகள் எல்லாம் என்ன பண்ணணும், அங்க அழிஞ்சி அந்த ஆவிக்குரிய சிந்தையில நம்ம அதிக அதிகமா என்ன பண்ணுவோம் சொன்னாக்க, நாம பலப்படுவோம். இல்லன்னா சீசர் மாதிரி ஏன் எங்களுக்கு முடியல, முடியாம போச்சு அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப உபாசத்தின் மூலம் ஜபத்தின் மூலமாக என்ன பண்ண முடியும் சொன்னாக்க, அந்த மாமிச பலவீனங்களை நாம் மேற்கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போ கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போட சொன்னாது போகும் என்று சொல்லி கத்தரங்க சொன்னாரு. அப்ப இங்க என்ன சொல்லு பாக்க, மலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பலவீனம் தான் சொல்றாரு, அந்த பலவீனம் உங்களுக்கு போயிரும் சொல்றாரு. அந்த மலை மாறி இருக்குதாமா நம்முடைய மாமிச பலவீனம். அந்த பலவீனத்தை போக்குறதற்கு இந்த உபவாசம், இந்த விசுவாசம், இந்த ஜபம், இது மூன்றும் இருக்கும்போது நம்மளை விட்டு அது அகன்று போகும்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்ப கொஞ்சம் விசுவாசம் வேணும். தேவன் நமக்கு உதவி செய்யறாரு நம்முடைய அதிகமா பலப்படுவதற்கு. நான் அந்த பலவீனத்திலிருந்து விடுபடுவதற்கு தேவன் நமக்கு எல்லா வகையிலும் என்ன பண்றாருன்னா உதவி செய்யறாரு, நமக்கு சத்தியம் கொடுக்கிறாரு, அவருடைய கிருபை தர்றாரு. எல்லா வகையிலும் நமக்கு அந்த ஒரு உதவியை தேவன் நமக்கு தர்றாரு. அன்புக்குரிய சகோதரே, நம்முடைய விசுவாசம் கூட அதிகமா பலப்படுது, வைராக்கியம் நமக்கு அதிகரிக்குது. இன்னும் பார்க்கும்போது நாம தேவன் கிருபை தருகிறாரு, அந்த அன்புல நம்ம வளர முடியும். இப்படி தேவனிடத்துல நாம நெருங்கி ஜீவிப்பதற்கு இந்த உபவாசம் மிக மிக நமக்கு ஒரு அவசியமான ஒன்றா இருக்குன்னு சொல்லி இந்த பாடத்தின் வழியாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சொல்லு, அடுத்து பார்க்கும்போது தேவனிடத்துல கிருபை, அந்த மன்னிப்பு கூட நாம பெற்றுக்கொள்ளலாம் இல்லைங்களா. நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் சொன்னாக்க, அந்த தவறுக்காக நாம மன வருந்தி தேவனிடத்துல போகும்போது தேவன் கிருபையாக இறங்கி என்ன பண்றாரு, அந்த தவறுகளை கூட நமக்கு என்ன பண்றா, மன்னிக்கிறார். மன்னிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப நாம தவறு செய்து விட்டு மன்னிப்பு கேட்கிற சில நேரங்கள்ல, ஆனா மன்னிப்பு சில நேரங்கள்ல வர்றதில்ல. ஏன் வர்றதில்ல, நல்லா சாப்பிட்டு போயிட்டு நம்ம அந்த சோர்வோட அந்த பலவீனத்தோட போயிட்டு நாம அங்க ஜபம் சரியான முறையில ஏறெடுக்கலன்னா அதுக்கு மன்னிப்பு வராதாமா. அந்த முறையோடு போய் நம்ம மன்னிப்பு எடுக்கணும். தேவ சித்தத்தின் படி நாம போய் அந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது நம்ம என்ன தவறு செஞ்சிட்டோமோ அந்த தவறுக்கு நமக்கு மன்னிப்பு தேவனிடத்துல கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டு போய் நம்ம என்னத்தான் நாம செஞ்சாலும் கூட அது ஒரு அறகுறையான வேலையா தான் அங்க இருக்கும். அது ஒரு வைராக்கியமாக, வைராக்கியம் நிறைந்ததாக அது காணப்படாது. அன்பான சகோதரர் சொல்ல, அந்த வைராக்கியம் இல்லனா, அந்த பயம் இல்லனா, அந்த பக்தி இல்லனா அதுல ஜெயம் பெற முடியாது. ஒரு அந்த ஒரு வைராக்கியத்திலையும் ஒரு பயபக்தியோடு கூட போயிட்டு நாம என்ன பண்ணணும்னா அந்த ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்ப தேவனிடத்துல அந்த கிருபை மன்னிப்பை நாம பெற்றுக்கொள்ளலாம். நான் கண்டிப்பாக அந்த சரீரத்தில் உபவாசத்தின் மூலம் நாம ஒடுக்கப்படும் போது, பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்கள் இப்படித்தான் அங்க செஞ்சிருக்காங்க, செய்து அநேக காரியங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வைராக்கியத்தோடு நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நெகேமியா 1:4 வாசிங்க.
இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி.
பாருங்க, நான் உட்கார்ந்து அழுது வாசிங்க,
சில நாளாய் துக்கித்து.
பாருங்க, சாதாரணமா அவர் செய்யல, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி. உபவாசம் சொன்னா ஏதோ ஒரு சாப்பாட்டை நம்ம எடுத்துட்டு போய் உட்கார்ந்து மட்டுமல்ல, எவ்வளவு அருமையாக அர்த்தத்தோடு கூட அந்த உபவாசம் அங்கே கடைபிடிச்சிருக்கிற வாசிங்க.
இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே.
போதும். அப்ப இங்க பார்க்கும்போது நெகேமியா கூட இங்க ஜெபம் பண்றாரு. எருசலேம் அலங்க அங்க இடிக்கப்பட்டு போயிருச்சு. அவர் அப்படியே அங்க பாக்குறாரு, தேவன்கிட்ட மன்றாடுகிறாரு. தேவனே மீண்டும் கட்டுவதற்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்ய சொல்லி எதன் அந்த மன்னிப்பெல்லாம் அங்க பெற்றுக் கொள்ளுகிறாரு. எதன் மூலமாக, இந்த உபவாசத்தின் மூலம் போறாரு. நான் உட்கார்ந்து அழுது சில நாள் துக்கித்து உபவாசம் பண்ணி அங்க மன்றாடுறாரு, தேவனே இறங்குங்க, அலங்க இடிக்கப்பட்டு போச்சு, அதை எப்படியாச்சும் நாங்க திரும்ப கட்டணும் கட்டணும். அன்புக்குரிய சகோதர சொல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட அநேக பலவீனங்களினால இடிக்கப்பட்டு போயிருக்கோம். நாம தேவனுடைய கிருபை நாடி நாம போகும்போது, இந்த மாதிரி உபவாசித்து நாம கேட்கும் போது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிக அதிகமா பலப்பட முடியும். அன்புக்குரிய சகோதர சொல்களை அடுத்து பார்க்கும்போது வசனம் 6 வாசிங்க.
உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக.
பாருங்க, இஸ்ரவேல் செய்த அந்த பாவத்துக்காக மன்றாடி அங்க மன்னிப்பு கேட்கிறார். நாமளும் கூட நம்ம செய்த பாவத்துக்காக என்ன பண்ணலாம், தேவனுடைய சமூகத்தில் போய் அங்க மன்றாடி அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து வாசிங்க 10-11. அதுலயே
தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன்.
இந்த கிருபை கிடைப்பதற்காக, ராஜா கிட்ட கண்களிலே தயவு கிடைப்பதற்காக அவர் அங்கே உபவாசம் பண்ணி அங்கு ஜெபிக்கிறாரு. ராஜா கிட்ட போய் சாதாரணமா பேசிவிட முடியாது. அன்பான சகோதரர்களே, ராஜா கிட்ட பாருங்க எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிறாரு. இங்க பார்க்கும்போது தேவன் எப்படி அங்க செய்கிறாரு, ராஜா கிட்ட எல்லா உதவிகளையும் அங்க வாங்குறாரு. ராஜா எல்லா உதவிகளையும் அங்க செய்யறாரு, தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுக்கறாரு, அவருக்கு எவ்வளவு லீவு தேனுமோ அதுவும் கூட கொடுத்துறாரு. இது எல்லாமே கொடுக்கற காரணம் என்னன்னா, இந்த தேவனிடத்துல தன்னை தாழ்த்தி என்ன பண்ணிட்டாரு, அந்த உபவாசம் அந்த ஜபத்தை ஏறெடுத்த நிமித்தமாக அங்க எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அடுத்து உபவாசித்து ஜபம் செய்வது என்ன காரியம் சொல்லி பார்க்கும்போது, அந்த சுயநலத்துக்காக நாம ஜபம் பண்ணக்கூடாது. இப்ப பேர் கிறிஸ்தவர்கள் பார்க்கும்போது என்ன கேட்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு பங்களா வேணும், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல திருமணம் ஆகணும், இல்ல எனக்கு பைக் வேணும் இல்லைங்களா, இல்ல குழந்தை பாக்கலன்னா எனக்கு குழந்தை பாக்கி வேணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஜபம் பண்ணிக்கொண்டு இருப்பாங்க, ஒரு லிஸ்ட் போட்டு ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க உபவாசம் பண்ணி. அந்த மாதிரி சுயநலத்துக்காக என்ன பண்ணக்கூடாது, நாம ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அன்பான சகோதரர்களே, ஆவிக்குரிய அந்த ஒரு பலத்திற்காக நாம ஜபம் பண்ணணும். ரெண்டாவது, தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்காக நாம பின்னால இருந்து நாம ஜபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அன்பான சகோதர சகோதரர்களே, அப்பொழுது தேவனுடைய வல்லமை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அங்கே கிரியை செய்வதை நம்ம பார்க்க முடியும். பரிசுத்தவான்களுக்காக உபவாசம் இருந்து எத்தனை பேரை நாம ஜபித்திருக்கிறோம், தேவனுடைய ஊழியத்தை அங்க போய் செய்து கொண்டிருக்காங்க. அநேக எதிர்ப்புகளுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் அவங்களுக்காக உபவாசம் பண்ணி நாம ஜெபம் பண்ணிருக்கிறோம் இல்ல இல்லைங்களா. அன்புக்குரிய சகோதரர்களே, பரிசுத்தவான்களுக்காக கூட உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நம்முடைய பலவீனங்களுக்காக நாம உபவாசம் பண்ணி நாம ஜெபிக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சுயநலத்திற்காக என்னைக்கும் உபவாசம் பண்ணி நாம ஜெபிக்க கூடாது. யோவேல் 2:12 வாசிங்க.
ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ரொம்ப அருமையா சொல்றாரு. ஆகையால் இப்பொழுதே நீங்க என்ன பண்ணுங்க, உபவாசத்தோடும் அழுகையோடும் தேவன்கிட்ட என்ன பண்ணுங்க, நீங்க நெருங்குங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இங்க பாக்கும்போது அங்க சில நேரங்கள்ல நாம் தேவன்கிட்ட நெருங்கும் போது நாம செல்ல சில நம்ம செஞ்ச இந்த குறைகள் எல்லாம் நம்ம நினைக்கும் போது நமக்கு என்னத்தான் வந்துருதுங்க, அழுகையே வந்துடும். அழுக அது ஆட்டோமேட்டிக் தானா வந்துடும். ஐயோ தேவனே, உங்களுக்கு முன்னால நான் என்ன பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட காரியத்தை நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிடும், அழுகையே வந்துடும். அடுத்து புலம்பல் என்று பார்க்கும் போது இப்படி ஒரு சில காரியங்கள் தவறுகளை செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் சொன்னாக்க, தேவனே உங்க முன்னால இப்படி விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம், புலம்புவோம். சில புலம்பி என்ன பண்ணாங்க, ஜபிக்கணும். அந்த மாதிரி புலம்பல் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சில நேரம் உண்மையான ஒரு உபவாசத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது இந்த மாதிரி கார அழுகையும் வந்துடும், அந்த புலம்பலும் நமக்கு வந்துடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து சொல்றாரு, வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது தேவன் மகா இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2:13 நாம பார்க்கிறோம். அன்புக்குரிய சில அப்படி நாம இருதயத்தை நாம் திறந்து தேவனிடத்தில் போய் நாம ஜபிக்கும் போது தேவனுடைய மகா அந்த இரக்கம் அந்த கிருபை தேவன் நமக்கு தருகிறார். அன்புக்குரிய சகோதர சொல்லே, அடுத்து பார்க்கும்போது இப்படியாக புதிய சிஷ்டி பாவம் செய்கிறோம், உபவாசத்தோடு மன்னிப்பு கேட்கும் போது அந்த மன்னிப்பை தேவன் கிருபையா இறங்கி தருகிறார். அடுத்து பார்க்கும்போது இப்போ ஒரு காரியம், இப்ப குழந்தைகள் வந்து சாப்பிடலன்னா அவங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு நாம என்னென்ன விதத்துல அவங்களுக்கு ஒரு நைஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எப்படியாவது அந்த ஒரு சாப்பாட்டை அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறோம். அது போலத்தான் தேவனிடத்துல போயிட்டு நாம கிருபையும் மன்னிப்பும் கேட்கும் போது அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் என்ன நினைக்கிறா, என் பிள்ளைகள் இப்படி அழுகையோடும் உபவாசத்தோடும் புலம்பலோடு என் இடத்துல வந்து கேட்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தேவன் அவருடைய கிருபையாக அந்த மகா கிருபையை நம்மள அங்கு ஊற்றுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்குவதற்கு இன்னைக்கு காந்தியடிகளை எப்படி பண்ணிட்டாங்க, அவங்க கூட அது உலகப்பிரமான காரியம் தான், அவங்க கூட அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஜெயம் பெற்றிருக்கிறாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வெற்றி பெறுவதற்கு எவ்வளவாக நாம உபவாசிக்க வேண்டும், வேதத்தில் எவ்வளவு ஆதாரங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அப்ப தேவனுடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு உபவாசம் அவசியம் என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, கண்டிப்பாக தேவன் அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அடுத்து பார்க்கும்போது தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு இனிவரும் காலங்களை திட்டங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு தெரியலனா அதற்கு கூட தேவனிடத்தில் என்ன பண்ணலாம்னு சொன்னா நாம போய் ஜபம் செய்யலாம். வாசிக்கலாம் தானியேல் 9:3-4 வசனங்கள் வாசிக்கலாம்.
நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம்.
போஸ்டர் அதுல அந்த அதிகாரம் நீங்க வாச்சீங்கன்னு சொன்னாக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே தனித்தனியா எடுத்து வைக்கிறார், அறிக்கை செய்யறார். ஒவ்வொரு விஷயம் தனித்தனியா அறிக்கை செய்யறார். நம்ம எல்லாம் அறிக்கை செஞ்சா எப்படி செஞ்சோம்னா, பொதுவா நான் பாவம் செஞ்சுட்டு சொல்லுவோம், பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் ஒவ்வொன்னு எடுத்து வச்சு அங்க என்ன பண்றான்னா உபவாசத்தை ஜபித்து அந்த தேவனுடைய தெய்வீக திட்டங்களுடைய அந்த ரகசியத்தை அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர் ஜெபம் பண்றாரு. அப்ப ஜெபிக்கும் போது 22 வசனம் வாசிங்க.
அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள்.
ரொம்ப அருமையாக இங்க அங்க அவருக்கு அந்த தரிசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடை தேவன் அங்க கொடுக்கிறார். அந்த அறிவை தேவன் அங்க கொடுக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நாம தேவனுடைய அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒருவேளை தேவனுடைய வசனங்களை குறித்ததான சில ரகசியங்கள் தெரியாமல் இருந்தாலும் கூட நாம் உபவாசித்து நாம் ஜெபம் பண்ணும்போது தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் அதே ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க அவர் தயாரா இருக்கிறார். அதற்கு வந்து நாம ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் அவர் சமூகத்தில் நாம போகணும். அன்பான சகோதரிகளே, அப்ப இங்க என்ன சொல்றனா, நீங்கள் எனக்கு மிகவும் இப்படி செய்யறதுனால தேவன் ஒரு அங்க ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, நீங்க எனக்கு மிகவும் பிரியமானவன் இல்லைங்களா. அப்ப இந்த மாதிரி காரியத்தை செய்ய நீ வேண்டிக் கொள்வதற்கு தொடங்கின போதே கட்டளை உனக்கு என்ன ஆயிடுச்சு, அங்க வெளிப்பட்டாச்சு. அப்ப தேவன் இந்த உபவாசத்தின் மூலமாக, இந்த ஜபத்தின் மூலமாக, இந்த ஒரு அறிக்கையின் மூலமாக எவ்வளவு பிரியமா இருக்கிறாரு, தேவன் அதை விரும்புகிறார். இப்படி எல்லாம் என் பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்றத தேவன் விரும்புகிற அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த ஒரு தெய்வீக அந்த திட்டத்தினுடைய ஞானத்தை அவர் அந்த அறிவை அவர் அங்க உபவாசத்தின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய தெய்வீக திட்டங்களை ரகசியங்களை அதை புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னாக்க, நாம் உபவாசம் செய்ய வேண்டும், உபவாசம் செய்ய வேண்டும். அப்ப அங்க பார்க்கும்போது இந்த உபவாசத்தை எப்படி நாம் அனுசரிக்க கூடாது என்பதை குறித்து கூட பார்க்கிறோம். மத்தேயு 6:16.
நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆமா, இந்த மாதிரி உபவாசம் பண்ணக்கூடாது. பரிசேயர் சதுசேயர்லாம் எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க வந்து மனுஷர் காணும்படியாக சில காரியங்களை அங்க செய்யறாங்க, உபவாசம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது எல்லாரும் அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, புகழ்ந்து பேசுவாங்க, இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், இவங்கெல்லாம் உபவாசம் பண்றாங்க, இவங்களா தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவங்களை புகழ்ந்து பேசுவதற்காக என்ன பண்றாங்கன்னா அங்க உபவாசம் பண்றாங்க. அந்த மாதிரி அர்த்தத்துல இங்க செய்யக்கூடாது. நம்ம வந்து மற்றவர்கள் பார்ப்பதற்காக எந்த ஒரு காரியத்தையுமே செய்யக்கூடாது. எப்படின்னா, நான் தேவனுக்காக நான் ஊழிய செய்யறேன், தேவனுடைய காரியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு நாம எது காணும்படியாக சில விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது, பப்ளிக்ல செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. மத்தேயு 15:18 பார்க்கும்போது பரிசேயர் எப்படின்னா, தங்களுடைய உதடுகளினாலே என்ன பண்ணாங்களா, தேவனை கனம் பண்றாங்க, அவரு இருதயமும் எனக்கு தூரமாக இருக்குதுன்னு சொல்லி அங்க தேவன் சொல்றத பாக்கிறோம். அப்ப பரிசேயர் யாருன்னா, பேர் கிறிஸ்தவராக இருக்கக்கூடியவர்களுக்கு அது பொருந்தும். பாஸ்டர், பிசப்பு இவங்க எல்லாத்தையும் கூட குறிக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க போஸ்டர் அடிச்ச ஓட்டிடுவாங்க. எது அவங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டிடுவாங்க, உபவாச நாள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. சில காரியங்கள் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அதையும் அந்த போஸ்டர்ல எழுதி பெரிய கொட்டடத்துல என்ன பண்ணிடுவாங்க, அங்க அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாது, நாம செய்யக்கூடாது. தகாத விதமாக உபவாசம் பண்ணக்கூடாது. நான் தனிப்பட்ட முறையில செய்யணும். எந்த நோக்கத்துக்காக நான் உபவாசிக்கிறோமோ அதை மட்டும்தான் தேவன் அங்கே பார்க்கிறார். அன்பான சகோதர சொல்லே, மத்தேயு 6:17-18 வாசிக்கலாம்.
நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார்.
அன்புக்குரிய சகோதரர், இந்த மாதிரி தன்னைத்தானே வெறுத்து நாம தேவனுடைய சித்தத்தின்படி தேவ சமூகத்தில் நாம சேரும் போது அதற்குரிய பதிலை தேவன் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக உபவாசத்தின் மூலம் வருகிற நன்மைகள் என்னன்னு சொன்னா, சில குணலட்சணங்கள் கூட நாம வளர்த்துக் கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, எஸ்ரா 8:21 நேரம் கடந்து போனதுனால நீங்க வாசிக்க வேண்டாம், நான் முடிக்கிறேன். நாங்க இப்போ அவங்க சொல்றாரு, அங்க நாங்க எங்களை தாழ்த்தி சொல்றாரு. தாழ்த்தின்னு சொல்லும் போது அங்க குணலட்சணங்கள் வந்துருது. இப்ப தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மையான ஒரு மனசு வரணும்னு சொன்னா, பொறுமை வரணும்னு சொன்னா, அந்த ஒரு ஆவியின் கனிகள் நமக்கு வரணும்னு சொன்னாக்க என்ன பண்ணணும்னு சொன்னாக்க, தேவனுடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தணும், தாழ்த்தி உபவாசம் இருக்கும்போது அந்த ஆவியின் கனிகளை கூட, அந்த குணலட்சணங்களை கூட என்ன பண்ண முடியுமா, நாம பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த கசப்பான தன்மைகள் நம்மளை விட்டு வெளியேறும், அந்த உபவாசத்தின் மூலமாக கோபங்கள் நமக்கு விட்டு போகும், அந்த ஒரு தகரியம் நமக்கு வரும், அந்த வைராக்கியம் நமக்குள்ள பெருகும், அந்த அன்பில நம்ம அதிக அதிகமாக வளர்ந்து அந்த பக்தி விரித்தில நாம் இன்னும் அதிக அதிகமாக வளர்வதற்கு அந்த உபவாசம் நமக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசு அந்த சிலுவிலை போய் அவர் தொங்குறான்னு சொன்னாக்கா சாதாரணமா அவர் போய் தொங்கல, அதற்குரிய பலத்தை என்ன பண்ணிட்டார்னா உபவாசத்தின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம எல்லாம் விழுந்து போன சரீரத்தில் இருக்கிறோம். அப்ப நாம இந்த விழுந்து போன சரீரத்தில் இருந்து கொண்டு நாம வெற்றி பெறணும்னு சொன்னாக்க இந்த உபவாசம் அதிக அதிகமாக நமக்கு அவசியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல முக்கியமாக அங்க வைக்கிற விஷயம் என்னன்னா சுவை மிகுந்த ஆகாரம். அது மட்டுமல்ல, அதுல நாம பார்க்கக்கூடிய சகல எல்லா காரியங்களையும் கூட நாம என்ன பண்ணணும், வெறுக்கக்கூடியவளா இருக்கணும் சொல்லி நாம பார்க்கிறோம். தன்னைத்தானே அங்க வெறுக்கணும். அப்போ அங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்லே, நாம் சரீரத்தை ஒடுக்கினால்தான் அந்த மாமிசத்தை என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வசனத்தின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கும்போது நம்ம வைராக்கியமா தேவன்கிட்ட அந்த உபவாசத்தோடும் அந்த ஒரு ஜபத்தோடு கூட நம்ம போகும்போது தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு என்ன நோக்கத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் போய் உபவாசிக்கிறோமா அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான சகோதர சர்களே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். பொறுமையாக கேட்ட யாவரையும் கூட தேவன் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமென்.